إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு சிறந்த நேர்வழியை தந்திருக்கின்றான். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அருளியிருக்கின்றான். இந்த மார்க்கத்தை போதிப்பதற்காக அல்லாஹு தஆலா தூதர்களை தேர்ந்தெடுத்தான். அந்த தூதர்களின் இறுதியாக அந்த தூதர்களுக்கு முத்திரையாக கடைசி தூதராக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கின்றார். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வேதத்தையும் கொடுத்திருக்கின்றார். இந்த கண்ணியத்திற்குரிய வேதமும் கண்ணியத்திற்குரிய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சிறந்த நேர்வழி காட்டிகளாக இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய குர்ஆனை நாம் அணுகுவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாம் அணுகுவதற்கும் இறை நம்பிக்கை என்ற நிபந்தனையையும் தக்வா இறையச்சம் என்ற நிபந்தனையையும் அஸ்ஸமா வத்தாஅ முழுமையாக செவிமடுத்தல் முற்றிலும் கீழ்ப்படிதல் அத்தஸ்லீம் வயுசல்லிமு தஸ்லீமா நான்காவது அத்தியாயத்தின் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், முழுமையாக அப்படியே கேட்டுக்கொள்வது என்ற இந்த நிபந்தனைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். நேர்வழி பெறுவதற்கு குர்ஆனின் மூலமாகவும் சுன்னாவின் மூலமாகவும் நாம் நேர்வழி பெறுவதற்கு இறை நம்பிக்கை ஈமான் சரியாக இருக்க வேண்டும், தக்வா இறை அச்சம் சரியாக இருக்க வேண்டும், அஸ்ஸமா வத்தாஅ நபிக்கு முழுமையாக செவிமடுப்பது, அவர்களுடைய விளக்கங்களை ஹதீஸுகளை ஆழ்ந்து உற்று கவனித்து அவற்றை செவிமடுப்பது, செவிமடுத்த விஷயங்களை செயல்படுத்துவது அத்தாஅ கீழ்படிவது, வயுசல்லிமு தஸ்லீமா மனதால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இந்த நிபந்தனைகளை கொண்டுதான் நாம் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், மார்க்கத்தில் நிலையாக ஹிதாயத் என்ற அந்த நேர்வழியிலே நிலைத்திருக்க முடியும். ஒன்று அடுத்து ஒரு முக்கியமான அடிப்படை என்னவென்றால், அல்லாஹு தஆலா அக்ல் என்ற ஒரு அறிவை படைத்திருக்கின்றான். இந்த அறிவு அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹுடைய தூதரின் பக்கம் நமக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு துணையாக இருக்கிறது. இதற்கு அல்லாஹுவின் பக்கமும் அல்லாஹுவின் தூதரின் பக்கமும் வழிகாட்டுவதற்கு ஒரு துணையாக இருக்கிறது. அல்லாஹ் சொன்னதையும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் புரிந்து செயல்படுத்துவதற்கு ஒரு துணையாக இருக்கிறது. அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா இந்த அறிவை நமக்கு தந்திருக்கின்றான். அப்ப அறிவு கொடுக்கப்பட்டது அல்லாஹுடைய கூற்றையும் அல்லாஹுடைய தூதருடைய கூற்றையும் புரிந்து கொள்வதற்காக. எதற்காக அல்ல, அல்லாஹுடைய கூற்றில் அல்லாஹுடைய தூதரின் கூற்றில் முரண்பாடுகளை தேடுவதற்காக அல்ல.
அறிவு கொடுக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய கூற்றிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றிலும். தவறுகளையோ குழப்பங்களையோ தவறான தப்பான அர்த்தங்களையோ கற்பிப்பதற்கு அல்ல. அப்ப அறிவு கொடுக்கப்பட்டது சுருக்கமாக குர்ஆன் சுன்னாவை நாம் புரிந்து கொள்வதற்கு துணையாக இருப்பதற்கு கொடுக்கப்பட்டது. எதற்காக அல்ல? குர்ஆன் சுன்னாவில் முரண்பாடுகளை தேடுவதற்காக அல்ல, குர்ஆன் சுன்னாவில் தப்பர்த்தங்களை கற்பிப்பதற்காக அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்திலும் எட்டாவது வசனத்திலும் ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகின்றார். குர்ஆன் சுன்னாவை அணுக வேண்டிய ஒரு வழிமுறையை அல்லாஹு தஆலா கற்பிக்கின்றார். منه آيات محكمات هن أم الكتاب وأخر متشابهات فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب. الله ينكر بريغندان أمندان نبيه உங்கள் மீது இந்த வேதத்தை இறக்கி இருக்கின்றான். இந்த வேதத்தில் آيات محكمات உறுதி செய்யப்பட்ட தெளிவுபடுத்தப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. முஹ்கமாத் உறுதி செய்யப்பட்ட என்றால் எதனுடைய கருத்துகள் பொருள்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய அந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தி நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்பிக்கையாக அமல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமலாக தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்தி சொல்லப்பட்டு விட்டதோ அவைகள் முஹ்கமாத். அப்ப இந்த வேதத்திலே முஹ்கமாத் உறுதி செய்யப்பட்ட தெளிவுபடுத்தப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. அதுதான் இந்த வேதத்தினுடைய தாயாக அசலாக அடிப்படையாக இருக்கிறது. இன்னும் இந்த வேதத்தில் பொருள்கள் கருத்துகள் அர்த்தங்கள் தெளிவற்ற வசனங்களும் இருக்கின்றன. ஃபஅம்மல் லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் யாருடைய உள்ளத்தில் கோணல் இருக்கிறதோ வழிகள் இருக்கிறதோ அவர்கள் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இந்த பொருள்கள் தெளிவற்ற வசனங்களை தான் தேடி பின்பற்றுவார்கள். இந்த பொருள்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவுபடுத்தவில்லையே. சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது, ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் பொருள்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை. அதை எப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை, ஆனால் குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முஹ்கமாத்தை பற்றி சொன்னதற்கு பிறகு முத்தஷாபிஹாத் அர்த்தங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்காது, பார்ப்பவர்களுக்கு வேறு விதமான ஒரு கருத்தை கொடுத்து சந்தேகத்தை ஏற்படுத்தும்படியாக இருக்கும். யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் இந்த முத்தஷாபிஹாத் பொருள்கள் தெளிவற்ற வசனங்களையே தேடி பின்பற்றுவார்கள். ஏனென்றால் இப்திகா அல் ஃபித்னதி அவர்களுடைய நோக்கம் இந்த மார்க்கத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கும். வபுத்திகா தஅவீலி இதனுடைய விளக்கத்தை தேடியவர்களாக இதனுடைய அர்த்தத்தை தேடி என்னதான் நம்முடைய அறிவை மிஞ்சி இருக்குமா என்று இதனுடைய பொருளை தேடியவர்களாகவும் இதனுடைய இதிலிருந்து மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவதை தேடியும் இந்த உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் உள்ளத்தில் கோணல் உள்ளவர்கள் முத்தஷாபிஹாத்துகளை பின்பற்றுவார்கள். ஆனால் இதனுடைய கருத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். முத்தஷாபிஹாத்துடைய அந்த அர்த்தங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்க அவர்களும் அதனுடைய கருத்துக்களை அர்த்தங்களை தேட முயற்சிக்கிறார்கள். வர்ராசிஹூன ஃபில் இல்மி, கல்வி ஞானம் ஆழமாக உள்ளவர்கள், கல்வி ஞானத்தில் ஆழம் உள்ளவர்கள், யகூலூன் அவர்கள் சொல்வார்கள், ஆமன்னா பிஹி, இதையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எப்படி முஹ்கமை நாங்கள் நம்பிக்கை கொண்டோமோ அதுபோன்று முத்தஷாபிஹையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். குல்லும் அப்பினா முஹ்கம் முத்தஷாபி, இவை எல்லாம் எங்கள் இறைவன் புறத்திலிருந்து வந்தவையே. முஹ்கமை எப்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததாக நம்புகிறோமோ அதுபோன்று முத்தஷாபிஹையும் நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததாகவே நம்பிக்கை கொள்வோம். வமா யஸ்தக்கரு இல்லா உலுல் அல்பாப், அறிவுடையவர்களை தவிர இதை கொண்டு படிப்பினை நல்லறிவு பெறமாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அறிவுள்ளவர்கள் இதையும் நம்பிக்கை கொள்வார்கள். நம்பிக்கை கொள்வதோடு மட்டுமல்ல, முஷ்கம் முத்தஷாபி இரண்டும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் வந்தது என்பதில் தெளிவாகவும் இருப்பார்கள். அத்தோடு அல்லாஹ் முடிக்கும் பொழுது லுப் நுண்ணறிவுள்ளவர்கள் இதை தெளிவாக எடுத்துக்கொள்வார்கள். ஏன் அல்லாஹ் முஷ்கமையும் கொடுத்திருக்கிறான், ஏன் அல்லாஹ் முத்தஷாபிகையும் கொடுத்திருக்கிறான் என்று. இப்ப மார்க்க அறிஞர்கள் இதற்கு நமக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்கள், மார்க்க அறிஞர் மூத்த, அதாவது தபுடத்தாபியினுடைய காலத்திற்கு பிறகு வந்த அறிஞர்களிலே ஒரு முக்கியமானவர். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இரண்டு விதமான கல்விகளை வைத்திருக்கிறான். ஒரு கல்வியை தேட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், அதை தேடாமல் இருப்பது தவறு, குற்றம். இன்னொரு கல்வியை அல்லாஹு தஆலா மறைத்திருக்கிறான், அல்லாஹ் மறைத்த கல்வியை தேடுவது குற்றம். எவ்வளவு அழகா புரிந்து கொண்டார்கள். எந்த அறிவை அல்லாஹு தஆலா சிந்தி 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 யோசி யோசி ஆராய்ச்சி செய் ஆராய்ச்சி செய் படிப்பினை பெறு படிப்பினை பெறு, சிந்திக்க மாட்டாயா, யோசிக்க மாட்டாயா, படிப்பினை பெற மாட்டாயா என்று தூண்டுகிறானோ அது அல்லாஹு தஆலா அந்த அறிவுக்கு ஒரு இம்திஹான், சோதனை. அறிவு கீழ்படுகிறதா, எப்படி உடல் கீழ்படுகிறதா என்பதை தொழுகையை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான், ஜகாத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான், ஹஜ்ஜை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான், கல்பு உள்ளத்தை அல்லாஹ் சோதிக்கிறான், இந்த உள்ளம் நம்புகிறதா, ஏற்றுக்கொள்கிறதா, நிராகரிக்கிறதா என்று. அறிவை அல்லாஹ் சோதிக்கிறான், இந்த அறிவு சிந்திக்கிறதா, இந்த அறிவு யோசிக்கிறதா. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த அறிவை இப்படியும் சோதிக்கிறான், நான் சொன்னதோடு உனது சிந்தனையின் எல்லையை நிறுத்திக் கொள்கிறாயா இல்லையா, அதையும் மீற பார்க்கிறாயா, உனக்கும் ஒரு வரம்பு ஒரு எல்லை இருக்கிறது என்பதை நீ உணர்கிறாயா, அல்லது அதையும் மீறி நீ சிந்திக்க போகிறாயா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உடலுக்கு ஒரு சோதனை, கல்புக்கு ஒரு சோதனை, அக்கல் அறிவுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான். சிந்திக்காத மடையர்களாக, முட்டாள்களாக, வீரர்களாக, கல்லையும் மண்ணையும் மரத்தையும் பேய்களையும் பிசாசுகளையும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களுடைய அறிவுகளை அல்லாஹ் தட்டி எழுப்புகிறான். உன்னை படைத்தவனை பற்றி சிந்தித்துப்பார், உனக்கு அவன் இறக்கிய வேதத்தை சிந்தித்துப்பார், அவர் உனக்கு அனுப்பிய தூதரின் பொன்மொழிகளை சிந்தித்துப்பார், நேர்வழியை தேட மாட்டாயா, உனக்கு நான் ஏன் அறிவை கொடுத்தேன் என்ற அறிவை அல்லாஹ் தட்டி எழுப்புகிறான். நேரிய மார்க்கத்தை தேடு, அறிவு அறிவு சிந்தித்துப்பான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அறிவு நேர்வழி பெற்று ஒளி பெற்று நேர்வழிக்கு வந்தவுடன் அந்த அறிவுக்குரிய விளக்கங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் உனக்கும் மேலாக உன்னை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமி, நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி, ஹிக்மத் ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்களுக்கெல்லாம் அவர்களை விட ஆழ்ந்த ஞானம் உடையவன். ஒவ்வொருவருக்கும் மேலாக அலீம், நன்கறிந்த ஒருவன் இருக்கிறான். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இறுதியாக அல்லாஹ்விடம் முடிந்துவிடும், இறுதியாக இல்ம் அல்லாஹ்விடம் சென்று முடிந்துவிடும். அல்லாஹ்விற்கு மேலாக எந்த ஒரு அறிஞரும் இல்லையே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதஷாபிகை கொண்டு நம்மை சோதிக்கிறார். எப்படி கட்டுப்படுகிறோம்? இதனுடைய அறிவை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு நமக்கு முஷ்கம் இருக்கிறது, இதை கொண்டு அமல் செய்வோம். ஆனால் முதஷாபிகை மறக்க மாட்டோம். முதஷாபிகை, இது என்ன அர்த்தம், இப்படி வருது, இப்படிலாம் அல்லாஹ் சொல்லுவானா, இப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களா என்று மறுக்க மாட்டோம். ஈமான் கொள்வோம். ஆமன்னா பிஹி, எவ்வளவுதான் குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்து, சஹீஹான ஹதீஸிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்து நம்முடைய அறிவுக்கு முரண்பட்டதாக தெரிந்தாலும், அல்லது ஏனைய குர்ஆனுடைய வசனங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனின் சிந்தனையில் முரணாக தெரிந்தாலும், ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் சிந்திப்பவனின் சிந்தனைக்கு முரணாக தெரிந்தாலும், இந்த ஹதீஸும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், இதனுடைய கருத்து தெளிவு செய்யப்படவில்லை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இதனுடைய கருத்தை அறிந்தவர்கள். நமக்கு எந்த ஹதீஸினுடைய கருத்து தெளிவாக இருக்கிறதோ அதை நம்பிக்கை கொண்டோம், அதில் செயல்படுத்த வேண்டியதை செயல்படுத்துவோம், அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டியதை நம்பிக்கை கொள்வோம். நமக்கு எதனுடைய அறிவு ஞானம் கிடைக்கவில்லையோ அது விஷயத்தில் நாங்கள் அமைதியாக இருப்போம். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் அறிவை கொண்டு பேச மாட்டோம். இதுதான் மூமின்களுடைய அர்ராசிஹூன ஃபில் இல்ம். அல்லாஹ் யாரை ஈமானுடைய கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள், ஆழமானவர்கள் என்று சொல்கிறானோ அவர்களுடைய நிலைப்பாடு. இதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8வது வசனத்திலே ஒரு துஆவையும் நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த துஆ எவ்வளவு அழகிய துஆ, ரப்பனா லா துஸிக் குலூபனா, யா அல்லாஹ் எங்களது உள்ளங்களை கோணலாக்கி விடாதே. நீ எங்களுக்கு நேரு வழி காட்டியதற்கு பிறகு, நீ எங்களுக்கு நேரு வழி காட்டியதற்கு பிறகு, அல்லது நேரு வழி நடத்தியதற்கு பிறகு எங்கள் உள்ளங்களை கோணலாக்கி விடாதே. உன் புறத்திலிருந்து எங்களுக்கு கருணையை தா, இன்னக்கல் வஹாப், நீதான் மகா வாரி வழங்கக்கூடிய குடைவன். அல்லாஹு தஆலா இந்த துஆவின் மூலமாக இதையும் நமக்கு உணர்த்துகிறான், நேர்வழிக்கு பிறகு வழிகேடும் இருக்கிறது. எப்படி வழிகேட்டுக்கு பிறகு நேர்வழி இருக்கிறது? ஒரு மனிதன் வழிகேட்டிலே இருக்கிறான், அவன் நேர்வழி பெறுவதற்குண்டான வாசல்கள் இருக்கின்றன. அதுபோன்று நேர்வழியில் வந்ததற்கு பிறகு அந்த நேர்வழியை அவன் பற்றி பிடித்துக் கொள்ளவில்லை என்றால் அதற்குரிய நிபந்தனைகளை பேணுவது கொண்டு, இப்படி அந்த நேர்வழியை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எதன் மூலமாக? எதன் மூலமாக? அந்த நேர்வழிக்கென்று ஒரு நிபந்தனை இருக்கிறது, அந்த நிபந்தனைகளை பேணுவது கொண்டு அந்த நேர்வழியை அவன் பற்றி பிடிக்கவில்லை என்றால் அவனுடைய உள்ளம் கோணலாகிவிடும், அவனுடைய உள்ளம் வழிகேட்டிலே சென்றுவிடும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் துவா கேளுங்கள், எங்கள் இறைவா நீ எங்களை நேர்வழி காட்டியதற்கு பிறகு எங்கள் உள்ளங்களிலே கோணலை ஏற்படுத்தி விடாதே. சரி, அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு குர்ஆன் என்பதற்கு என்ன சான்று? குர்ஆனை குர்ஆனாக நம்பிக்கை கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் ஓதினார்கள், தாபிஈன்கள் ஓதினார்கள், நம் வரை அது அறிவிக்கப்படுகிறது. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை சஹாபாக்கள், அவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய மாணவர்கள் என்று நமக்கு அறிவிக்கிறார்கள். கடைசியாக இமாம்களுடைய காலம் வரை ஹதீஸுகள் அதே தொடரோடு அறிவிக்கப்பட்டு அதிலே யாராவது மறதியின் காரணமாகவோ அல்லது தனது தீய கெட்ட கொள்கையின் காரணமாகவோ ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி செய்திருந்தாலும், அவர்கள் எல்லாம் அப்படி குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி செய்தவர்கள் எல்லாம் தனியாக அடையாளம் காணப்பட்டு, ஞாபக மறதி உடையவர்கள் தனியாக அடையாளம் காணப்பட்டார்கள், வழிகேடான சிந்தனை உள்ளவர்கள் தனியாக அடையாளம் காணப்பட்டார்கள், பொய் பேசி பொய்யை மக்களுக்கு மத்தியிலே பரப்பக்கூடியவர்கள் தனியாக அடையாளம் காணப்பட்டார்கள். இவர்களை எல்லாம் தனியாக ஒதுக்கிவிட்டு யார் அல்லாஹ்வின் மார்க்கத்திலே இரையேற்றம் உள்ளவர்களாகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் நீதவான்களாகவும் அதுபோன்று தெளிவான ஞானமும் அறிவும் நினைவாற்றலும் உடையவர்களாகவும் இருந்தார்களோ, யாருடைய சொல்லும் செயலும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்பட்டதாக அதை பின்பற்றக்கூடியதாக இருந்ததோ அப்படிப்பட்டவர்களை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், பின்னாடி ஹதீஸ்களையும் ஹதீஸுகள் அறிவிப்பாளர்கள், பிறகு இமாம்கள் என்று அறியப்பட்டு சஹீஹான ஹதீஸுகள் பாதுகாக்கப்படுகின்றன. அப்ப ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக எது இன்று நமக்கு இரண்டு அட்டைகளுக்கு மத்தியிலே குர்ஆன் என்று அறிவிக்கப்படுகிறதோ, இவை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வஹீ குர்ஆன். ஒன்று. இரண்டாவது, இந்த குர்ஆனிலே ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு அறவே முரண்படாது. இந்த குர்ஆனில் ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு அறவே முரண்படாது, மாறாக ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா ஹதீஸ் என்று எது சஹீஹான தொடரில் அறிவிக்கப்படுகிறதோ அந்த ஹதீஸுகள் அனைத்தும் ஒன்று மற்றொன்றை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒன்று அதாவது ஹதீஸுகளிலே ஒன்று மற்றொரு சஹீஹான ஹதீஸுக்கு முரணானதாகவோ அல்லது குர்ஆனுக்கு முரணானதாகவோ அறவே இருக்காது. இந்த நம்பிக்கையை ஒவ்வொரு முஃமினும் கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய சஹாபாக்களிடமிருந்த ஈமான், இதுதான் தாபியீன்களிடமிருந்த ஈமான், இதுதான் அடுத்த தலைமுறை தபூஉத் தாபியீன்களிடமிருந்த ஈமான், இதுதான் அடுத்து முஹத்தீஸுகள் என்று அவர்களிடமிருந்து ஹதீஸை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னாவை மரணம் செய்த அய்மத்துல் ஹதீஸ் அவர்களுடைய நம்பிக்கையாக ஈமானாக இருந்தது. இதை ஏற்றுக்கொண்டவர்களைத்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று நாம் அறிகிறோம். இதுதான் ஒரு மூமினுடைய நேரான பாதை. இதுபடிதான் நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும். இந்த ஒரு சின்ன முன்னுரைக்கு பிறகு ஹதீஸ்களை ஒன்று சேர்க்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட காலத்திலே, குறிப்பாக கிரேக்க பல்சபாவுடைய அந்த தத்துவங்கள் அரபி மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு அப்பாசிய மன்னர்களின் காலத்திலே பரப்பப்பட்ட போது அதை படித்துவிட்டு அதன் அடிப்படையிலே மார்க்கத்தை எடை போட்டவர்கள், அதன் அடிப்படையிலே குர்ஆன் சிந்தனையை ஆராய்ச்சி செய்தவர்கள் முத்தஷாபிகா, இந்த பொருள்கள் தெளிவுபடுத்தப்படாத வசனங்கள், பொருள்கள் தெளிவுபடுத்தப்படாத ஹதீஸுகள் அவற்றுக்கு பின்னால் சென்று விளையாட ஆரம்பித்தார்கள். இப்படி விளையாட ஆரம்பித்து ஒரு ஆயத்தை இன்னொரு ஆயத்தோடு மோத விடுவது, தெளிவான கருத்துள்ள ஆயத்தை விட்டுவிட்டு தெளிவுபடுத்தப்படாத ஆயத்தின் கருத்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வது, முத்தஷாபிஹா தெளிவுபடுத்தப்படாத வசனத்தை அடிப்படையாக ஆக்கிவிட வேண்டியது, பிறகு அதற்கு இவர் சொல்லக்கூடிய விளக்கத்தின்படி முஹ்கம் தெளிவுபடுத்தப்பட்ட வசனம் இருக்கிறதா இல்லையா, அந்த முஹ்கமை முத்தஷாபிஹாத்திற்கு ஏற்ப வனைப்பது. எப்படி செய்ய வேண்டும்? முஹ்கமுக்கு ஏற்ப முத்தஷாபிஹை விளங்க வேண்டும். அதுதான் சஹாபாக்களுடைய ஈமானாக, அடுத்து தாபியீன்களுடைய ஈமானாக, இமாம்களுடைய ஈமானாக இருந்தது. அதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் போதிக்கக்கூடியது, உன்ன உம்முல் கிதாப். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? முத்தஷாபிஹாத்தை அசலாக வைத்து முஹ்கமை அதற்கு ஏற்ப வளைக்க ஆரம்பித்தார்கள். எப்படி ரசூலுல்லாஹி, எப்படி குர்ஆனிலே முஹ்கம் முத்தஷாபிஹ் என்று இருக்கிறதோ, குர்ஆனிலே முஹ்கம் முத்தஷாபிஹ் என்று இருக்கிறதோ, அதுபோன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவிலும் முஹ்கம் முத்தஷாபிஹ் என்று இருக்கிறது. குர்ஆனில் எப்படி முஹ்கம் முத்தஷாபிஹ் என்று இருக்கிறதோ அதுகொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவிலும் முஹ்கம் முத்தஷாபிஹ் என்று இருக்கிறது. அப்ப முஹ்கமான சுன்னா என்றால் எதை சஹாபாக்கள் எடுத்து செயல்படுத்தினார்களோ, புரிந்தார்களோ, எதற்குரிய கருத்தை மக்களுக்கு மத்தியிலே தங்களது சொல் செயல்களின் மூலமாக விளக்கினார்களோ அவையெல்லாம் முஹ்கமாகும். முத்தஷாபிஹா, எதனுடைய கருத்து தெளிவுபடுத்தப்படவில்லை அதை அதனுடைய வெளிப்படையிலேயே அர்த்தம் வைத்து எடுத்துக்கொண்டு அதை ஒவ்வொருவரும் பேச ஆரம்பித்தால் குழப்பம் ஏற்பட்டுவிடும். அந்த ஹதீஸுகளை அப்படியே நம்பினார்கள், அது குறித்து அவர்கள் பேசவில்லை, அந்த ஹதீஸின் வெளிப்படையை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு முஹ்கமுக்கு ஏற்றால் போல் விளக்கம் சொன்னார்கள், அதற்கு முஹ்கமுக்கு ஏற்றால் போல் விளக்கம் சொன்னார்கள். ஆனால் முத்தஷாபிஹை அடிப்படையாக வைத்து அதற்கு ஏற்ப முஹ்கமான சுன்னாவை மாற்றவில்லை. மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம், அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய ஆதாரம் ஒன்று, குர்ஆனுக்கு முரண்படுகிறது. இரண்டாவது, தெளிவான அறிவுக்கு முரண்படுகிறது. இப்படி முரண்படுகின்ற காரணத்தால் சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் சஹீஹான நூலிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றை மறுத்துவிட வேண்டும். அடுத்து இதற்கு விளக்கமாக அவர்கள் சொல்வது, ஹதீஸை விட குர்ஆனுக்கு கூடுதல் தகுதி, ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதுதான் ஆனால் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போன்று ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று கூறுவது. இரண்டாவது, மூன்றாவதாக அவர்கள் ஒரு ஹதீஸை தங்களை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலே இந்த சஹீஹான ஹதீஸுகளை மறுக்கும் போது பரப்புகிறார்கள். அந்த ஹதீஸினுடைய வெளிரங்கமான தோற்றம், அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், அவர்களுடைய கூற்றை நியாயப்படுத்தக்கூடியதாக பொதுமக்களுக்கு தெரிகிறது. அப்ப இந்த ஒரு ஹதீஸை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லி தாங்கள் பரப்பக்கூடிய இந்த வாதம், தாங்கள் பேசக்கூடிய இந்த கருத்து முற்றிலும் நியாயமானதுதான், சரியானதுதான் என்ற ஒரு போக்கை அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் அவங்க பேசுறாங்க, நம்ம இடையில ஒவ்வொரு விஷயமா இன்ஷால்லாஹ் வருவோம். இன்றைக்கு நம்ம முதலாவதாக எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்றால், சஹீஹான ஹதீஸுகளை அவர்கள் மறுக்கிறார்கள் அல்லவா, அந்த ஒரு தொடரிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட விஷயம், அவர்கள் ஒரு ஹதீஸை முன்வைக்கிறார்கள். அந்த ஹதீஸை முன்வைத்து தங்களுடைய அந்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்துகிறார்கள். இப்ப நம்ம அந்த ஹதீஸை அவர்களுடைய வாயால் நம்ம கேட்போம், எப்படி அந்த ஹதீஸை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், விளக்குகிறார்கள் என்று. அதற்கு பிறகு இன்ஷால்லாஹ் ஹதீஸுடைய விளக்கத்துக்கு போவோம்.
இதா சமயத்து முல் ஹதீஸ் அன்னி, என் சார்பில், என் புறத்திலிருந்து என்னை பற்றி ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல சொல்றான். எப்படி சொல்றான்? என்னை பற்றி நான் சொன்னதாக, நான் செய்ததாக, அல்லது என்னோடு தொடர்புடையதாக ஒரு ஹதீஸை நீங்கள் செய்யற நேர்ந்தால், தாரிஃபுஹு குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த செய்தி இருக்கிறது, ஓ தலீனுலஹு அஷ்ஆருக்கும், அதை கேட்கும் பொழுது உங்களுடைய மயிர்கால்கள் எல்லாம் இப்படி மென்மை அடைகிறது, அபுசாருக்கும், உங்களுடைய தோள்கள் எல்லாம் அப்படியே மென்மையாக அடைந்து விடுகிறது, ஓ தரவுன அன்னகும் மின்கும் கரீபுன், இது ரொம்ப நெருக்கமா இருக்கு, நமக்கு சரியா தான் இருக்குது, இந்த செய்தி நிச்சயமா ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க, இந்த சம்பவம் வாழ்க்கை நடந்து இருக்கும் என்று உங்களுக்கு என்ன செய்யறது, கருத்தும் வருகிறது. அப்படி இருக்குமையானால் அவுலாக்கும் பிஹி, நிச்சயமாக நான் அதை சொல்ல தகுதி உள்ளவன் தான். நான் சொல்ற செய்தி எப்படி இருக்கும் கேட்டா, இது ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்கன்னு உங்களுக்கே படும், அந்த செய்தியே உங்களுக்கு சொல்லிவிடும், அதை கேட்டவனும் உங்களுடைய உள்ளங்கள்லாம் என்ன செய்ய, சிலிர்த்து போய்விடும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அதை கேட்டவனு சிலிர்ப்பு வரும், விருப்பம் வராது. இப்படி இருக்குமேயானால் அது நான் சொன்னதுதான். அதே நேரத்தில் ஒய்தா சமயத்து முல் ஹதீஸ் அன்னி, என்னை பற்றி ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், நான் சொன்னதாக, செய்ததாக, அல்லது எனக்கு நேர்ந்ததாக ஒரு செய்தியை கேள்விப்படுகிறீர்கள், அது துன்கிரு குழுவுக்கும்,
உங்கள் வில்லங்கள் விருக்கு கேட்கும் போதே என்னது இப்படியா, இப்படியே ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, இப்படியா நடந்திருப்பாங்க, இப்படி இந்த சம்பவம் நடந்திருக்குமா என்று உங்க மனசு இருக்குது. ஒரு செய்தி என்னை பற்றி கேள்விப்படுறீங்க, அதை கேட்கும் போதே சால் ஜாப் சொல்லி முட்டுக்கட்டை கொடுத்து இப்படித்தான் நிப்பாட்ட வேண்டிய நிலையில் இருக்குது. அப்படி வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது ஒரு செய்தி. அதே மாதிரி தன்பீர் அஷாருக்கும் அபுஷாருக்கும் உங்களுடைய மயிர்கால்களும் உங்களுடைய மேனிகளும் அதை வெறுக்குது. கேட்டோன்னு அப்படியே நடுக்கம் வருது, ஹரிசா இப்படியே ரசூல் அனுப்பிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம மேனியெல்லாம் நடுக்குகிறது. அப்படியான ஒரு செய்தியை கேட்டீர்களே ஆனால் ஒரு தரவுன அன்னகும் இன்கும் பயதும், இது ரொம்ப தூரமாவில் இருக்குது, இந்த செய்தி ஏத்துக்கிறதுக்கு முடியலையே என்று நீங்கள் உங்களுக்கு தென்படுமையானால், உங்களுக்கு தோன்றுமையானால், அப அதுக்கும் இன்பு உங்களை விட நான் அதை விட்டு தூரமானவன், எனக்கு சம்பந்தம் இல்லை, உங்களுக்கே அது தூரம் தெரியுமே ஆனால் நான் அதை விட தூரமா நான் அதை கருதுறேன், அந்த செய்தி என்னுடைய செய்தி அல்ல, அது எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சரியான ஹதீஸ். இது முஸ்னத் அகமதில் இருக்கக்கூடிய 15478 நம்பர்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ்.
இது கேட்கக்கூடிய பாம்பர மக்களுக்கு எப்படி இருக்கும், ஆஹா இது நாள் வரைக்கும் இந்த ஹதீஸ் இப்படி ஒரு ஹதீஸ குலமாக்கள் எல்லாம் நமக்கு சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாங்களே, இவ்வளவு அழகான ஒரு அளவுகோல் தராசு, இந்த தராசை கொடுத்துட்டா போதுமே, அதுக்கப்புறம் எதுக்கு இமாம் புகாரி, இமாம் நபவி, இமாம் ஜஹபி, இமாம் இப்னு ஹஜர் இவங்களுடைய அறிவிப்பாளர்களை பற்றி எழுதின வரலாறுலாம் இவ்வளவு தூரம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஹதீஸ் வந்துச்சுனா நம்ம பார்க்க வேண்டியது எதுக்குதா, கல்பு சொல்லுதா கரெக்டா சொல்ல சொல்லியிருப்பான், பார்க்க வேண்டியதே கிடையாது, எதை சனதை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிலைமை எப்படி மாறும், சனதுன்னு தேவையே கிடையாது. ஒரு ஹதீஸ் உங்கள் சரி, நம்ம ஒரு தர்த்தீவா போறோம் நினைச்சாலும் இருந்தாலும் நம்மளும் இடையில டக்குன்னு போற வேண்டியிருக்குது, மனத்தில் வந்து அதை சொல்லிடுவோம். அப்ப ஹதீஸும் தெரியுது, அதுக்கப்புறம் அது எதுக்கு இனிமே சஹி புகாரில இருக்கா, இனி முஸ்லீம்ல இருக்கா, அபுதாவதுல இருக்கா, அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் சரியா இருக்கா, இனிமே எதுக்கு தேடிக்கிட்டு, இனிமே வந்து நீங்க சூஃபியாக்கள் சொல்ற ஹதீஸா இருக்கட்டும், அல்லது வந்து தரிகாக்கள் சொல்ற ஹதீஸா இருக்கட்டும், காரிஜியாக்கள் மாசுதலாக்கள் ஜஹமியாக்கள் சொல்ற ஹதீஸா இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சொல்ற ஹதீஸ் அறிவுக்குப்படுது, உள்ளம் ஏத்துக்குது. அப்புறம் எதுக்கு நீங்க போய் அது வந்து சனதுல வந்து அவருக்கு பொய்யர் இருக்கிறாரு, சனதுல வந்து இட்டு கட்டக்கூடியவர் இருக்கிறாரு, சனதுல வந்து பலவீனமான அறிவுள்ளவர் இருக்கிறாரு, ஞாபக சக்தி குறைவானவர் இருக்கிறாரு, அதனால இதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, அறிவு தான் ஏத்துக்குதுல, கரெக்டா இருக்குல்ல, கருத்து சரியா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இனிமே அறிவிப்பாளரை வச்சுக்கிட்டு ஹதீச தரம் பிரிச்சு இறக்கிட்டு இருக்கிறதுக்கு சல்லடம் போட்டு இருக்கிறதுக்கு, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கித்தாபு பாதுகாத்துக்கிட்டு, இப்படி மைன்ல இருந்து ஷாமில இருந்து அப்புறம் இமாம் புகாரில இருந்து இவ்வளவு பேர் எழுதின லட்சக்கணக்கான பக்கங்களை உடைய வால்யூம்களை இனி தூக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனி வந்து கடைசியில் ரசூல்லா வரைக்கும் செய்தி போய் முட்டுதான் கூட தெரிய வேண்டியதா அவசியம் கிடையாது, இடையில எத்தனை பேர் விட்டாங்க உடுப்படல சஹாபி வரைக்கும் போகுதா அதிசா அதெல்லாம் தேவையே கிடையாது. என்ன சொன்னோன்னே சொல்லிருப்பாங்க மனசுப்படுது ஹதீஸ் சொன்னோன்னு இதையா ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா, இந்த ஹதீஸை இப்படி விளக்குனா இஸ்லாம்ல ஏதாவது நிக்குமா சொல்லுங்க பாக்கலாம். சரி அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் உள்ளார இறங்குவோம். நம்ம என்ன கேட்கிறோம், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குல்ல சொல்லிட்டீங்கல்ல, குற்ற வேண்டியதான மக்களை ஹதீஸ் இருக்கு, உங்க கடமை ஆலிங்கிற அடிப்படையில நீங்க இதை சொல்லிட்டீங்க, அது நீங்க 100 பேருக்கு மத்தியில சொன்னாலும் சரி, அல்லது 1000 பேருக்கு மத்தியில சொன்னாலும் சரி, 1,00,000 பேருக்கு மத்தியில சொன்னாலும் சரி, ஒளிபரப்புனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, உற்றுங்க மக்கள் முடிவு செய்யட்டும். அதாவது ஒரு பேச்சு கீழே இறங்கி வந்து பேசுறேன், அது எதுக்கு நீங்க ஒரு புரிஞ்சுக்கிட்டு நீங்க புரிஞ்சது எதுக்கு, அந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் மாறுபடுது அதனால நீங்களும் மறுக்கணும்னு நினைக்கிறீங்க, எங்களுக்கு புரியல இல்லையா. சரிப்பா, ஓ அறிவுக்கு இந்த ஹதீஸ் பிடிக்கல, ஓ ரோமம் சிலிருக்குது, ஓ உள்ளம் ஒத்துக்கல, ஓ அறிவு மறுக்குது, மறுத்துட்டு போ, அதுக்கு எதுக்கு ஒட்டுமொத்த உமத்து மேல திணிக்கிற, ஹதீஸ்ல வர்ற அந்த கண்டிஷனை அப்படியே நீ சொல்றதா இருக்கா? யாருக்கெல்லாம் சிலிருக்குதோ அவங்க மறுக்கட்டும், யாருக்கு சிலிருக்கலையோ அவங்க ஏத்துக்கட்டும், நியாயம் தானே? அந்த ஒட்டுமொத்த மஷிதுக்கள் இருந்து கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும், வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த உம்மத்துக்கு நீ நான் குத்தாக்காரு. குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம கட்டுப்பட்ட வேண்டித்தான். எப்படி? யார் சொன்னாலும் சரி, அது கிழக்குல உள்ளவர் சொன்னாலும் சரி, மேற்குல உள்ளவர் சொன்னாலும் சரி, வடக்குல உள்ளவர் சொன்னாலும் சரி. இப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜாஸில் பிறந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவங்களா இல்லையே? இமாம் புகாரி ரஷ்யால பிறந்தவங்க, புகாரால பிறந்தவங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க, படிச்சாங்க. இமாம் நஸ்ஸாயி, இப்னு மாஜா ஏன் ஏத்துக்கிறாங்க? இமாம் புகாரி சொன்னத ஹதீஸ்னு சொன்னாங்க, ஏத்துக்கணும். இப்படி அப்ப ஹதீஸ்னா கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும், வடக்குல இருந்து தெற்கு, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அறிவு என்னுடைய புரிதல் அப்படின்னு சொல்லிட்டா அது உனக்கு மட்டும்தானே? நீ எதுக்கு மத்தவங்க மேல திணிக்கிறீங்க? புரியுதா கேட்கறது இல்லையா? ஹதீஸ நீங்க வந்து எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா விட்டுருங்க. தொண்டர்களே, இந்தாங்கப்பா அளவு போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இனிமே நீங்க யாரு எந்த விதத்துக்கார வந்து சொன்னாலும், எந்த கபரு தர்காவாதி வந்து சொன்னாலும் நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. இதான் அளவுகோலா வச்சுக்கோங்க, எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. இனிமே சனது கேட்க வேண்டியது கிடையாது, இனி புகாரின்னு பார்க்க வேண்டியது கிடையாது, சஹீஹைன்ல வந்திருக்கான்னு பார்க்க தேவையில்ல, முத்தஃப காலையான்னு பார்க்க தேவையில்ல, முடிஞ்சு போச்சு. அப்ப இதே ஹதீஸ அடுத்து இன்னும் கொஞ்சம், ஒரு பரேலவி, ஒரு பிதாத்துக்காரர், ஒரு கபரு வணங்குறவர், அவர் அவருடைய புரிதலுக்கு எடுத்து கொடுக்குறாரு. அவருக்கு எப்படி தெரியும்? தௌஹீத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் உள்ள வெறுக்கிற மாதிரி இருக்கு, இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு தௌஹீத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் இருக்கு. இப்படி யார ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்க? பெரியவங்களை கண்ணியப்படுத்தாம இப்படி யார ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்க? கபர்களை இடித்து வாருங்கள், எந்த கபரை போனாலும் தரமட்டமாக்கிட்டு வாங்க. அவனுக்கு இது வந்து ஒரு வன்முறை ஆச்சப்பா. இது அவன் அறிவு சொல்லும், சொல்லுமா சொல்லாதா? அப்ப பிதாசுக்காரங்க, அவருடைய தலைவர், அவருடைய மாணவர்களுக்கு இந்த ஹதீஸ் கொடுத்து இதன்படி நீங்க செயல்படுங்க, ஒத்துப்பீங்களா? நீங்க ஒத்துப்பீங்களா? இந்த ஹதீஸ் படி, இந்த ஹதீஸ் உங்களுக்கு இதை ஏற்று செயல்படுவது நியாயம் என்றால், அவர் ஏற்று செயல்படுவது நியாயமா இல்லையா? சொல்லுங்க. மௌலூத் வந்து அவர் சொன்னாரு, ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மேடை போட்டு கவி பாட சொன்னாங்கல்ல, அப்ப அந்த அடிப்படையில் நாங்க பாட்டா என்ன தப்பு? எங்களுக்கு இந்த ஹதீஸ் நல்லா கரெக்டா இருக்குது, எங்களுக்கு ஆதாரமா இருக்குது. நீ ஏன் மறுக்கிற? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ ஏன் மறுக்கிற? என்னை புகழாதீர்கள், என்னை வரவும் மீறி புகழாதீர்கள். நீ சொல்ற ஹதீஸ் எனக்கு ஒத்துக்கல. ரசூல்லா புகழாண்டு யார புகழ்ந்தது? அல்லாவே சொல்லிருக்கலாம், வரப்பானாக அதிகர நபிய உமது புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் சொல்லிட்டு. அப்ப இந்த ஹதீஸ் எனக்கு ஒத்துக்கல. அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? இப்ப நான் எதுக்கு ஒரு முன்னுரையை உங்களுக்கு சொன்னேன் சொன்னால், இந்த முத்தஷாபிஹாத்துன்னு ஒரு விளக்கம் சொன்ன பாருங்க, புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஹதீஸினுடைய கருத்தை அப்படியே இதுல உள்ள அர்த்தத்தின்படி அப்படியே நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா முக்கம் எப்படி, எதனுடைய கருத்தும் விளக்கமும் பொருளும் உறுதி செய்யப்பட்டு விட்டதோ அந்த ஹதீஸுகள், அந்த ஆயத்துகள் விடப்பட்டு போய்விடும், மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்காது. முதல் விஷயம் புரியல, புரிஞ்சுங்களா இல்லையா? அப்ப முஹ்கம், முஹ்கமை அடிப்படையாக வைத்ததற்கு பிறகு இப்ப இந்த ஹதீஸ் வருது. நம்மை பொறுத்தவரை என்ன, சஹீஹான ஹதீஸ் வந்து விட்டால் சமஅங்கத்தாகாது, கட்டுப்பட வேண்டியதுதான், கீழ்படட வேண்டியதுதான். இப்ப நம்ம என்ன செய்வோம்? இந்த ஹதீஸை எப்படி எடுத்துக்கொள்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல இந்த ஹதீஸ் முன்னோக்குகிறது யாரை பார்த்து? இதா ஸமிஅத்துல் ஹதீஸ, ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நேரடியாக அதனுடைய முதல் முன்னிலையாளர்கள் யார்? சஹாபாக்கள். அப்போ ஒரு ஹதீஸ் நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், அப்ப நீங்க என்னுடைய சஹாபாக்கள். பின்னாடி காலத்தில் யாராவது வந்து ஏதாவது ஒரு ஹதீஸ்னு சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாம ஒரு ஹதீஸ் இருக்காங்க, எப்படி? முன்னால் உள்ள தலைமுறையை தவறி போய் பின்னால் வந்த தலைமுறையை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கும். அது என்ன சயின்ஸா? இல்லை. அப்ப சஹாபாக்களை மார்க்கத்தின் மெய்யாராக ஆக்கி யாரை நபித்தோழர்களை மார்க்கத்தை புரிவதில் ஒரு அளவுகோலாக ஆக்கி, நபித்தோழர்களை மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் ஒரு அளவுகோலாக ஆக்கி, உங்கள் சமுதாயம் உங்களுடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் இவர்களை மீறி ஒன்னு தவறி போயிருக்காது. அப்ப பின்னாடி யாராவது வந்து எதையாவது சொன்னாலும் அப்ப நீங்க அதற்கு அடையாளம், நீங்க அதற்கு வந்து ஒரு சாட்சி, நீங்க வந்து ஒரு அளவுகோல். அப்ப நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டீர்களோ அது ஹதீஸ், நீங்கள் எதை மறுத்தீர்களோ, என்னிடமிருந்து கேட்கவில்லை என்று மறுத்தீர்களோ அது ஹதீஸ் அல்ல. இப்ப ஒத்து வருதா ஒட்டுமொத்த ஹதீஸுகளுக்கும்? சஹாபாக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து மார்க்கத்தை கற்றவர்கள். அவர்களை அடிப்படையாக வைத்துத்தான் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஹக்கமான வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனிலே சான்று வழங்குகிறான். அப்ப இந்த ஹதீஸ் யாருடைய இல்முக்கு சான்று கொடுக்கப்பட்டது? சஹாபாக்களுடைய இல்முக்கு சான்று கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய மாணவர்களாகிய தாபியங்கள், அப்ப ஒருத்தர் வர்றாரு பின்னாடி காலத்துல, நான் அபூஹுரைராட்டிருந்து கேட்டேங்கிறாரு. நீ அபூஹுரைராவ எங்க இருந்து பார்த்த? நான் வாழ்நாளெல்லாம் அபூஹுரைராவோடு வாழ்ந்தேன், அவரிடத்துல கல்வி படித்தேன், ஒரு நாள் கூட அந்த சபையில ஒன்ன பார்க்கலையே நானு. அப்ப நீ சொல்ற இது எப்படி ஹதீஸாக இருக்கும்? புரியுதுங்களா? அபூஹுரைராவிடத்திலிருந்து நீ கேட்டாய் என்று சொன்னால், அபூஹுரைரா யார் கல்வி படித்தார்கள் என்று அவர்களுடைய மாணவர்களுடைய பட்டியல் இருக்கு. நீ எங்க போன புதுசாக இருந்து நீனு புரிஞ்சுங்களா? அப்துல்லா இப்னு மசூத் இடத்துல நான் கல்வி படித்தேன். அப்துல்லா இப்னு மசூத் எனக்கு சொன்னார், நீ எங்க பார்த்த அப்துல்லா இப்னு மசூத? நீ எந்த ஊர்ல இருந்த? அப்துல்லா இப்னு மசூதுக்கு இத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, அந்த மாணவர்கள் யார உனக்கு தெரியும், யார் உண்மை அறிவார்கள்? குட்டு வெளியாயிட்டு அப்ப அதற்குத்தான் இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறதே தவிர எப்படி அல்ல. கியாமத்து வரைக்கும் உலகம் எல்லாம் இனி யாருமே ஹதீசுடைய அறிவிப்பாளரை பற்றி ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அறிவிப்பாளர் சரியாக இருக்கிறது என்று முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு கூட, அறிவிப்பாளர் சரியானவர் தான் என்று முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு கூட நீங்க வந்து கருத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, கருத்தை வச்சு நீங்க ஹதீஸை மறுக்கலாம் என்று சொன்னால், இது கடைசியில எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வழிவகுக்கும் என்று சொன்னால், இத ஒரு தாபியும் செய்யலாமா இல்லையா? கடைசியில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அளவுகோல் சரின்னு சொன்னா, இந்த அளவுகோல நீங்க விளங்குற மாதிரி இப்படித்தான் விளங்குறதுன்னு சொன்னா, ஒரு இமாம் ஒரு தபூ தாபி சொல்றதை மறுக்கலாம், மறுக்கலாமா இல்லையா? ஒரு தபூ தாபி ஒரு தாபி சொல்றதை மறுக்கலாம் சரியா? ஒரு தாபிஈ ஒரு சஹாபி சொல்றதை மறுக்கலாமா இல்லையா? இந்த ஹதீஸ் வச்சு அப்புறம் எங்க மார்க்க இருக்கும்? சஹாபாக்கள் பொய் சொல்லுவார்கள் மஆதல்லாஹ் என்ற நிலைமையில் கொண்டு போய் சேர்க்கிறீர்களே நீங்கள். அப்ப அவர்கள் பொய் சொல்வார்கள் என்று இருக்கும் ஆனால், அல்லது அவர்கள் மார்க்கத்தை தவறாக புரிந்து பரப்புவார்கள் என்று இருக்கும் ஆனால், அடுத்த குரான் மீது என்ன நம்பிக்கை வைப்பார்கள் மக்கள்? குரான் யாரிலிருந்து அறிவிக்கப்படுகிறது? ஏனைய சஹீஹான ஹதீஸுகள் இஸ்லாத்தின் அடிப்படை தூண்கள் யாரிடமிருந்து அறிவிக்கப்படுகின்றன? ஒரு ஓட்டை போட்டுட்டீங்கன்னா அடுத்த அந்த ஓட்டை எப்படி அடைப்பீங்க? இவங்க சொல்லும் பொழுது அப்படி கொஞ்சம் ஹதீஸ் இருக்குதான், அதை மட்டும் எடுத்துடணுமா? இன்றைக்கு கொஞ்சம் ஹதீஸ் ஆரம்பிச்சு ஒரு ஹதீஸ் சொன்னீங்க, ரெண்டு ஹதீஸ் சொன்னீங்க, மூணு ஹதீஸ் சொன்னீங்க, இன்னைக்கு 70-80 வரைக்கும் போய் நிக்குது. அடுத்து இன்னொரு சைபர் நீங்க சேர்க்க மாட்டீங்க என்பதற்கும், அல்லது உங்களுடைய வழித்தோன்றர்கள் சேர்க்க மாட்டார்கள் என்பதற்கும் என்ன சான்று எங்க போய் நிக்கிறது? எந்த ஒரு விவாதத்துக்கு போனாலும் ஒரு 4-5 ஹதீஸ் காண போயிடுது. கேட்டா இது ஆதாரம் என்ன ஆகும்? அப்ப இந்த ஹதீஸ் நீங்கள் விளங்கிக் கொள்வது போன்று இப்படித்தான் விளங்கப்பட வேண்டும், இதுதான் அளவுகோல் என்றால், ஒரு ஹதீஸ் கலையின் இமாம் ஒரு தபூ தாபிஈ சொன்னதை மறுக்கலாம், ஒரு தபு தாபிஈ தாபிஈ சொன்னதை மறுக்கலாம், ஒரு தாபிஈ சஹாபி சொன்னதை மறுக்கலாம். அடுத்த நிலைமைக்கு போகுமேயானால் ஏன் இதையே ஆதாரமா வைத்து அல்லாஹ்வின் விஷயத்துல அல்லாஹ் இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான் நீங்களா சொல்றீங்க என்று குஃபார்களும் முனாஃபிக்குகளும் சொன்னது உண்மையாகிவிடும். குஃபார்கள் இதான் சொன்னாங்க, நபியே முஹம்மதே நீங்கள் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறீர்கள் சொன்னார். அஃதரா அலல்லாஹி கதிபன் அம்பிஹி ஜின்னத்துன். ஒன்னு இவர் அல்லாஹ் மேல பொய் சொன்னாரு, இல்லை இவர் பொய் செய்தார். காஃபிர்கள் சொன்ன வார்த்தை இது, முனாஃபிக்குகள் சொன்னார்கள். உஹது போருக்கு போகும்பொழுது அல்லாஹ்லாம் இப்படி கட்டளை இருக்கவே மாட்டோம், எங்களுடைய லாஜிக்கு நீங்க செய்யறது போர் தான் தெரியுமே ஆனால் நாங்களும் போருக்கு வந்திருப்போம். ஒரு போர் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்குவான், போருக்கு முன்னாடியே இறக்குவான் அல்லாஹ் தஆலா. பதில் போர் முடிஞ்ச உடனே பதில் போருடைய வசனம் இறங்குது. என்ன சொல்றாரு, அப்ப போருக்கு போடணும்னா முதல்ல அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்க வேண்டியது, உஹது போர் நடக்கும் போது நீங்க எல்லாம் போருக்கு போடணும் சொல்லிட்டு என்ன ஆச்சு. அப்ப நபியே தேவை கிடையாது, நபியினுடைய கூற்று இப்படி எல்லாம் மறுக்கப்படும் என்று சொன்னால் அப்ப இவர்கள் நபியினுடைய மக்காமை அறியவில்லை. அடுத்து அந்த நபியிலிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு சஹாபியின் மக்காம் தகுதியை அறியவில்லை. நம்பிக்கை தகுந்த நம்பிக்கைக்குரிய தகுதி உள்ள அறிவிப்பாளர்கள் என்ற அவர்களுடைய தகுதியவே அவங்க அறியல். புரியுதா? இப்ப என்னன்னு சொன்னா, அப்ப ஒரு ஹதீஸை புரிவதாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், தொகுத்த ஹதீஸுகள் எப்படி இருக்கின்றன, முக்கியமான ஹதீஸுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்த்து அதற்கேற்ப இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் சொல்லணும். இது புரிஞ்சுக்கிறீங்களே? இப்ப அவங்களுடைய வாயிலிருந்து நம்ம இன்னொரு கிளிப்பை கேட்போம். அதுல எப்படின்னு சொன்னா பாருங்க, அதாவது இது எப்படி எப்படி என்றால், ஒவ்வொரு பாத்தில் அதாவது பொய்யர்களும் இப்படித்தாங்க, தனக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க, மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க. சரியா? இப்ப ஒரு விளக்கம் சொல்றாங்க பாருங்க, தங்களுக்கு ஒரு அளவுகோல், ஹதீஸுகளுக்கு ஒரு அளவுகோல். இதை கேட்டது பெருமது அடுத்த நேரம்
குரானிலே சொல்லப்படுகிற ஒரு செய்தியை புரிந்து கொள்வதாக இருந்தால் அது பற்றி ஒட்டுமொத்த குரானில் சொல்லப்பட்ட கருத்து என்ன, அதுக்கு ஏற்ற வகையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் குரானை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை என்பதை விளக்கினோம். இதை இன்னும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக சொல்வதாக இருந்தால், இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய கொள்கை எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய கொள்கையை எதிர்க்கக்கூடிய சுன்னத் ஜமாஅத்துன்னு சொல்றாங்க இல்லையா, பரேலவிகள், சமாதியை வழிபடலாம், அவுளியாக்கள்கிட்ட கேட்கலாம், செத்து போனவர்கள்ட்ட கும்பிடலாம், வணங்கலாம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய கொள்கை நமக்கு தெரியும். இப்ப தௌஹீத் ஜமாஅத்திலிருந்து உங்களுக்கு வந்து பெரியார்கள் எல்லாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? தௌஹீத் ஜமாஅத்துடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு தான் அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். அது சுன்னத் ஜமாஅத்தில் அவன் சொன்னாங்க பெரியார்களை மதிக்க வேணும்னு, அது தர்கா கட்டணம் அர்த்தமாயிடும். நம்ம தௌஹீத் பெரியார்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்கள திட்டாதீங்க ஏசாதீங்க அதோடு நிறுத்திக்கணுமே தவிர, அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணலாம், அவங்கள வணங்கலாம், அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கலாம், தர்கா கட்டலாம், சந்தன கூட எடுக்கலாம்னு எடுத்துக்கிற மாட்டாங்க. ஏன் இதை சொல்வது? தௌஹீத் ஜமாத், தௌஹீத் ஜமாத் அதனுடைய கொள்கையே பல இடங்கள்ல தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதுக்கு ஏற்றவாறு தான் இந்த வார்த்தையும் சொல்லி இருப்பாங்க, பெரியார்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னார்களே. ஆனால் தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, ஒட்டு மொத்தமா 25 வருஷம் பிரச்சாரத்தை நீங்க பாக்குறீங்க, அதற்கு ஏற்றவாறு தான் அதுக்கு சொல்லி இருப்பாங்களே தவிர, பெரியார்களை மதிக்கணுங்கிறத தர்கா கட்டுங்கிற அர்த்தம் சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் இதே வார்த்தை அவங்க சொன்னா என்னவாயிரு, ஒரு சமாதி வழிபாட்டுக்காரங்க பெரியார்களை எல்லாம் மதிக்க வேண்டும்னா சந்திரக்கூடு ஏடு அங்கே கேளு கும்பிடு செஞ்சா செய்யணும் கூட அர்த்தம் வச்சுக்கிறாங்க. அப்ப யார் சொல்றாங்கிறத விளங்குவதற்கு அவருடைய ஒட்டுமொத்தமான அவருடைய பிரச்சாரம் என்ன, அவருடைய போதனை என்ன, அவருடைய அறிவுரைகள் என்ன, எதை சொல்வதற்காக வேண்டி அவர் அந்த அமைப்பை உண்டாக்கி இருக்கிறாரு, இப்படி எல்லாம் பார்த்து ஒரு அமைப்புடைய கருத்தை நீங்க வழங்கிக் கொள்கிறீர்கள்.
அமைப்பு உண்டாக்கி இருக்கிறார் பாத்தீங்களா? அப்ப இவங்க பேசுறத குறிப்பா இவர் பேசுறது அதை மட்டும் எப்படி விளங்கிக்கணுமா? 25 வருஷம் இவர் செஞ்ச உழைப்பு, இவர் எதுக்காக வேண்டிய ஜமாத்தை உருவாக்கி இருக்கிறாரு என்பதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கு அர்த்தம் சொல்லணுமா விளக்கம் சொல்லணுமா? ஆனா ஹதீஸ்ன்னு வந்துட்டா மட்டும் ஒரு ஹதீஸ எடுத்துக்கிட்டு மத்த ஹதீஸ மறக்கலாம். ஏன்னா இவருக்கு புரியல. இது என்ன நிலைப்பாடு? இது கேட்கறது புரிஞ்சா இல்லையாங்க? இவங்க சொல்றதை எப்படி எடுத்துக்கணுமா? இவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா வெறும் வெளிரங்கமா எடுத்துட்டு நம்ம அதை பேசிடக்கூடாதான். இப்ப பெரியார்களை மதியுங்கள்னு சொன்னா சொல்லிட்டாங்க, தௌஹீத் ஜமாத்துல பெரியார்களை மதியுன்னு சொல்லிட்டு அதனால தர்கா கட்டலாம், கந்தூரி கொண்டாடலாம், உருசு கொண்டாடலாம் அப்படின்னு விளங்கிடக்கூடாதா? ஏன்னா தௌஹீத் ஜமாத்னா அதுக்கு அவங்க வந்து விளக்கம் 25 வருஷமா வந்து உருவாக்கி இருக்கிறாங்களாம். இவங்க வந்து அதை ரெடி பண்ணிருக்கிறாங்க. அப்ப அதுக்கு ஏற்றது போலதான் இதை விளங்கணும். நீங்க சொன்ன சாதாரண உங்க கூற்றுக்கு இப்படி விளங்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கூற்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அதற்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொன்மொழிகள், இது தோண்டி துருவி அந்த சஹாபி கேட்ட சஹாபி யாரு, கேட்ட சஹாபியிட படித்த மாணவர் யாரு, அவர் வாழ்ந்த ஊர் என்ன, படித்த இடம் என்ன, எவ்வளவு காலம் அந்த சஹாபியோட கூட இருந்தாரு என்று இப்படி ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் விலாவாரியாக அறியப்பட்டு தொகுக்கப்பட்டு அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எப்படி இருந்தாரு, எப்ப அவருக்கு கண்ணு குருடா போச்சு அறிவிப்பாளர்கள்ல. முன்னாடி காலத்துல வந்து ரொம்ப நீண்ட வயசு வாழ்ந்தப்ப சில பல அறிவிப்பாளர்களுக்கு கண்ணு குருடா போயிருக்குது. இந்த வருஷத்துல அவர் கண்ணுக்கு குருடாயிருச்சு. எனவே அதுக்கு பின்னாடி அவருடைய அறிவிப்பு வந்து நம்ம அவர் இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு தவிர எக்ஸ்ட்ரா அவர் சொன்னாருன்னு சொன்னாங்கன்னா யாரும் எடுத்துக்காதீங்க. யார் வந்து எழுதி வைத்து ஹதீஸ்களை சொன்னாங்க, அப்ப எழுதி வைத்து சொன்னவர்கள் எழுதி வைத்து சொன்னா மட்டும்தான் எடுத்துக்கணும். அதே போல யாருக்கு வந்து அதாவது ஒரு 70-80 வயசுக்கு மேல மரண சக்தியில பலவீனம் ஏற்பட்டு போயிருச்சு, அபூபக்கர் சொல்லிறார் அந்த மாதிரி மரணம் ஏற்பட்டிருச்சுன்னு சொன்னா அப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள் யாரு? அப்ப அவருடைய கடைசி காலத்துல ஏதாவது அவர் முந்தைய காலத்துல சொல்லாத விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா, அதெல்லாம் தனியாக்கிருங்க. இப்படிலாம் ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சு வைத்து தெளிவானதுக்கு பிறகு அப்ப ஒரு ஹதீஸ் உங்களுக்கு வருதுன்னு சொன்னா சஹீஹான ஹதீஸுகள் என்று அது முடிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு ஏனைய சஹீஹான ஹதீஸுகளுக்கு முரண்படாம அர்த்தம் சொல்லுவீங்களா, அல்லது முரண்படுதுன்னு சொல்லிட்டு அந்த சஹீஹான ஹதீஸ மறுப்பீங்களா? ஒரு ஹதீஸ சஹீஹ்னு பாதுகாக்கிறதுக்கு ஏனோ தானம் எடுத்த முடிவா இது? நீங்க இந்த ஹதீஸிலிருந்து வெளிப்படையா எடுத்துக்கிட்டு உள்ள ஏத்துக்கிட்டா அறிவு, அதாவது என்ன சொல்றது, அந்த ஹதீஸுக்கு வெளிப்படையா அர்த்தம் வைக்கிறாங்கல்ல, உங்களுடைய உள்ளங்கள் வெண்மையாகி, அதாவது உங்களுடைய உள்ளங்கள் அறிந்து கொண்டால் உங்களுடைய முடிகளும் ரோமங்களும் தோள்களும் அதற்கு மென்மையாகிவிட்டால், அது உங்களுக்கு நெருக்கமானதாக நீங்கள் உணர்ந்தால் கண்டிப்பாக நானும் அதற்கு தகுதியானவன் தான் என்ற இந்த வெளிப்படையை வைத்துக் கொண்டு ஹதீசுகள் சஹீஹ் ஸஹீஹ் என்று முடிவு செய்யப்பட்டதா? அப்ப சஹீஹான ஹதீஸ் என்பது இவ்வளவு நுணுக்கமாக ஆய்வு செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அப்படி சஹீஹான ஹதீசுகளில் ஒன்று முத்தஷாபிகாக இருக்குமே ஆனால் அது என்ன செய்யணும், முஹ்கமான ஹதீசுகளோடு ஒப்பிட்டு பார்த்து முஹ்கமுடைய கருத்தை இதற்கு கொடுத்து ஹதீசுகளுக்கு மத்தியில் உள்ள முரண்பாடுகளை நீக்கிவிடுகிறது. முஹ்கமான ஹதீஸை அமலிலே வைத்துவிட்டு இந்த ஹதீஸை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அறிந்தவர்கள் என்று நின்று விடுங்கள். சரி, அப்ப இதுதான் ஒரு மூமின் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு. அடுத்து இன்ஷா அல்லாஹ் பின்னாடி உள்ள அமர்வுகள்ல இந்த லாஜிக்கின் படி, அதாவது குர்ஆனுக்கு முரண்படுது அல்லது அறிவுக்கு முரண்படுது என்ற இந்த ரெண்டு லாஜிக்கை வைத்துக் கொண்டு அவர்கள் நிறைய ஹதீஸுகளை மறுக்கிறாங்க. மறுக்கிறது மட்டுமல்ல, மிக மோசமாக விமர்சனம் செய்கிறாங்க. பிரச்சனை என்ன, கல்வியிலே தர்க்க ரீதி தர்க்க கலைகளிலே பல ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. ஒன்று ஒரு விஷயத்தை மறுப்பது, இரண்டாவது அந்த விஷயத்தை விமர்சனம் செய்வது. விமர்சனம் செய்யும் பொழுதும் அந்த துறைக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. வார்த்தைகளை பயன்படுத்துவதிலே சாடுவதிலே அவற்றையெல்லாம் மீறி எப்படி இவர்கள் தங்களுடைய ஒரு தவறான கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே உண்மை என்று காட்டுவதற்காக ஹதீஸ் கலைகளை இவர்கள் சாடுகிறார்கள், ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்களை இவர்கள் சாடுகிறார்கள். ஹதீஸினுடைய அந்த நஸ் வார்த்தை இருக்கிறது அல்ல, வாசகம், ஹதீசுடைய வாசகம், அதற்கு எப்படி தப்பர்த்தம் கற்பிக்கிறார்கள், எப்படி அதை வளைக்கிறார்கள் என்பதுதான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொடர்ல நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம இன்ஷாலா முடிவு செய்வோம். இந்த தொடர்ல நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா அவங்களுடைய கிளிப்பை இப்ப நம்ம போட்டு காட்ட மாதிரி இன்ஷாலா போட்டு காட்டி சொல்லுவோம். இப்படி இவர்கள் மறுக்கக்கூடிய ஹதீஸுகளை பற்றி இவர்கள் விமர்சனம் செய்யும் போது எங்கேயாவது அதனுடைய அரபிய முழுசா படிச்சு அரபிய முழுசா படித்து அதற்கு அர்த்தம் செய்துவிட்டு மறுக்கிறார்களா என்றால் இல்லை. எப்படி ஹதீசுகளை மறுக்கிறதுக்குள்ள ஒரு ஹதீஸ அவங்க புரிச்சுக்கிட்டு இருப்படி உண்மையிலே இந்த ஹதீசு ஹதீஸ் சஹிஹான ஹதீசுகளை மறுப்பதற்காக உள்ளது இல்லை என்பதை பார்த்தோம். இந்த ஹதீசு சஹிஹான ஹதீசுகளை மறுப்பதற்குள்ள ஆதாரம் இல்லை என்பதை பார்த்தோம். இந்த ஹதீசு சஹாபாக்கள் தாபிஈன்களுடைய இல்மையை ஆதாரமாக வைப்பதற்கு அவர்களை சனதாக வைப்பதற்குரிய ஆதாரம். எதுக்குள்ள ஆதாரம் இல்ல? ரோட்ல போறவன் வர்றவன் உட்கார்றவன் ஜவுளி கடைக்காரன் செருப்பு கடைக்காரன் மளிக கடைக்காரன் இவன்லாம் ஹதீசுகளை பற்றி விமர்சனம் செய்வதற்குள்ள ஹதீஸ் அல்ல இது. சரியா? இந்த ஹதீசுக்கு படித்து வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி அர்த்தம் வச்சாங்கல்ல, அப்ப தர்மம் என்ன? இனி நீங்க எந்த ஹதீஸ் எல்லாம் மறுக்கிறீங்களோ இந்த ஹதீஸை அடிப்படையா வைத்து அந்த ஹதீஸை மக்களுக்கு மத்தியில அரபிய ஒன்று திரையில காட்டுங்க, இல்லைன்னா அரபிய கொஞ்சமாவது வாசிங்க, வாசித்து விட்டு அதனுடைய ஒவ்வொரு அர்த்த வார்த்தைக்கு அர்த்தம் வச்சிருக்கு. முதல்ல பிராக்கெட் போடாம அல்லது பிராக்கெட்டை போட்டாலும் எது வந்து முன்னோர்களால் அங்கீகரிக்கப்பட்ட பிராக்கெட்டோ நியாயமான பிராக்கெட் போட்டு அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வச்சு முடிச்சிருங்க. அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட கேளுங்க உங்களுடைய அறிவுக்கு முரண்படுதா இல்லையான்னு சொல்லி நியாயம். அதை விட்டுட்டு ஹதீசனுடைய அரபியவே வாசிக்காம வாசகத்தையே எடுத்து சொல்லாம இவர் ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில சொல்லிட்டு அப்புறமா கடைசியில இந்த புகாரில இந்த நம்பர்ல முஸ்லீம்ல இந்த நம்பர்ல இந்த ஹதீஸ்லாம் இருக்குது பாத்துக்கங்க பாருங்க இந்த ஹதீஸ் எப்படி விமர்சனம், இந்த ஹதீஸ் எப்படி குர்ஆனுக்கு முரண்படுது ஹதீஸுக்கு முரண்படுதுன்னு விமர்சனம் பண்ண விமர்சனம் செஞ்சா நம்ம கேட்கிறோம் உங்கள்கிட்ட உள்ளவங்க தான் அதாவது கண்மூடித்தனமா குர்ஆனை கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ற நீங்க உங்களை கண்மூடித்தனமா ஏத்து வச்சிருக்கிறாங்களே, உங்களுடைய கல்லீதுகள்ல யாராவது நீங்க இப்படி ஹதீசுகளுடைய எண்களை சொன்ன உடனே அந்த கூட்டத்துல யாராவது அந்த கிதாபு போய் எடுத்து அந்த எண்களை பார்த்தவங்க இருக்கிறாங்களா? ஏன்னா பார்த்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க கேள்விக்கு வரும் அவங்களுக்கு. அப்ப ஹதீசுகளை வாசிக்கிறதே இல்ல ஹதீசுகள் மறுக்கப்படும் பொழுது கடைசியில நல்ல விமர்சனம் பண்ணி சகட்டு மேனிக்கு திட்டியதற்கு பிறகு இந்த ஹதீஸ் புகாரில் இந்த நம்பர்ல வருது முஸ்லீம்ல இந்த நம்பர்ல வருது அகமதுல இந்த நம்பர்ல வருது முடிச்சிருவாங்க. அப்ப இவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உண்மையிலேயே ஹதீஸுடைய நஸ் அந்த அரபி வாசகத்துல இருக்கான்னு சொன்னா இல்லவே இல்லை. அப்ப இது மிகப்பெரிய ஹதீஸ் கரையினுடைய ஈமுடைய தர்க்கத்தினுடைய நியாயத்திற்கு நீதத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு தன்னை இப்படி மக்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே அப்ப இவர்களுடைய ஈமானோடு விளையாடக்கூடிய ஒரு மோசமான செயல். அதனாலதான் யாரெல்லாம் அவங்க சொல்ற மாதிரி தான் உண்மையிலே இருக்குதான்னு போய் தேடி பார்க்கிறாங்களோ கண்டிப்பா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அவர்களுக்கு வசனங்கள் ஓதப்பட்டால் வஜலத் குலூபுகும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். இப்ப உள்ள நடுங்கள் ஆயத்தில் சொல்லலாமா சொல்லுங்க. அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக்கி அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லான்னு சொன்னா குர்ஆனுடைய திக்ர்கள் ஓதப்பட்டால் மூமின்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும் அவர்களுடைய ரோமங்கள் எல்லாம் மேனிகள் எல்லாம் அப்படியே மென்மையாகிவிடும். அப்ப ஒருத்தருக்கு வரல அப்ப குர்ஆன் இல்லைன்னு சொல்லி விட்டுறதா துரிய தாழகி மாயா துர்ஜாதும் ஈமானா குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஒருத்தர் பேசாம இருக்கிறாரு என்ன செய்யலாம்? இப்ப இதுக்கு என்ன விளக்கம் சொன்னீங்களோ அதே விளக்கம் தானே சொல்லுங்க முடிச்சு. ரெண்டுமே வஹி, குர்ஆனும் வஹி சஹீஹான சுன்னாவும் வஹி. அப்ப வரல என்று சொன்னா கோளாறு உங்கள்கிட்ட இருக்கு. எங்க இருக்கு? கோளாறு யார்கிட்ட இருக்கு? அப்ப ஒரே வசனத்தை ஒரே சூறாவை தான் அபூபக்கரும் ஓதுனாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க, நம்மளும் ஓதுறோம் அழுதவர்கள். அதே வசனத்தை ஒவ்வொரு ஓதுனாங்க, மயக்கம் விடுறாங்க, மக்கள் இன்னைக்கு ஓதுறாங்க, ஒண்ணுமே வரல அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்தமாக வைக்க வேண்டும். அந்த ஒரு ஈமானுடைய பக்குவம் அது எப்போது கிடைக்கும்? முழுமையான ஈமான் வரும்பொழுது. அப்ப அந்த ஈமானை அடைந்த மூத்த சகாபாக்கள் அவங்க தான் அதுக்கு மேலையா, நம்ம எல்லாம் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ். வல்லதீன தபஊஹும், அவங்க பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வத்தபி அஸ்பீல மன் அனாப இலைய, என் பக்கம் யார் ஆல்ரெடி திரும்பி விட்டார்களோ, நபியே நீங்களும் அவர்களுடைய பாதைகளை பின்பற்றி வருவீராக. எதுக்கு அல்லாஹ்வுத்தால குர்ஆன்ல இவ்வளவு தெளிவா இறக்கினதுக்கு பிறகு நபியே குர்ஆனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று மட்டுமா அல்லாஹ் சொன்னார்? எதுக்கு வத்தபி அமில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மில்லத்தை பின்பற்றி செல்வீர்களாக சொன்னார் அல்லாஹ் தஆலா? எதுக்கு ரசூல்மார்களுடைய வரலாறுகள் அல்லாஹ் சொல்லணும்? புரியுதா உங்களுக்கு? ஒரு எறும்பு போய் பேசிருக்குமாங்க, என்னங்க இது? ஒரு பறவை போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துச்சா அப்படின்னு ஒருத்தர் பேசலாம். ஒரே ஹதீஸினுடைய அடுத்த இதே அளவு போல குர்ஆனுக்கு வைங்க. உள்ளங்கள் மறுக்க, உங்களது ரோமங்களும் உங்களது முடிகளும் அதாவது அவற்றை வெறுக்குமையானால் அது தூரமாக கருதுவீர்கள், நானும் தூரமாக இருக்கிறேன். இப்ப நீங்க முதல் பாயிண்ட்க்கு கேட்டீங்க, அப்ப ஹதீஸ் குர்ஆன்ல இப்படி வருது, அப்ப இப்படி எனக்கு ஒருத்தன் வரலன்னு சொன்னா அப்ப என்ன செய்யறது? குர்ஆன் இல்லைன்னு ஆயிடுமா இருக்கு. அப்ப அதே போலதான், அப்ப ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லப்படும் பொழுது இப்படிலாம் ரசூலா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு மனிதர் என்றார்னு சொன்னா, என்ன கூடிய மனிதர் யார், அவருக்கு கல்வியில என்ன தகுதி இருக்கு, அவருடைய கல்வி ஆழம் என்ன, அவர் எவ்வளவு ஹதீஸை படிச்சிருக்கிறார், குர்ஆனுடைய வசனங்களை எப்படி விளங்கி இருக்கிறார். புரியுதா? ஹதீஸ் என்றால் அந்த ஹதீஸினுடைய கருத்துக்களை எப்படி விளங்கி இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு கல்வி ஆழம் ஒருவரிடத்தில் இருக்குமே ஆனால், அப்படிப்பட்ட கல்வி ஆழம் உள்ளவர்கள் தான் இவங்க எதெல்லாம் மறுக்கிறாங்களோ, இவங்களுடைய ரோம வந்து ஏத்துக்கல உள்ள ஏத்துக்கல சஹி என்று ஏற்று பதிவு செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு முரணாக தெரியாது. உங்களுக்கு எப்படி முரணா தெரியுது? அப்ப நேரான சிந்தனை உள்ள மக்கள் யாரை நீங்களும் ஏற்றிருக்கிறீர்கள், நானும் ஏற்றிருக்கிறேன். இமாம் புகாரியை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏத்துக்கிறீங்க. இமாம் முஸ்லிமை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்களும் ஏத்துக்கிறீங்க, நானும் ஏத்துக்கிறேன். உங்களை விட ஹதீஸுகளை லட்சக்கணக்கில் மனப்பாடம் செய்தவர்கள் என்பதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஞாபக சக்தியில நம்மை விட தகுதியுள்ளவர்கள் என்பதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? தக்குவால ஈமான், அவங்களுடைய ஸ்டேட்மெண்டே இருக்கு, ஈமான்ல தக்குவால அவர்களை நம்ம அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லி. சரி, அடுத்த இல்மல அவர்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்த ஹதீஸ் அளவுக்கு நமக்கு தெரியுதா? நமக்கு இன்னைக்கு படித்த ஹதீஸ் நாளைக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா? அப்ப அவர்கள் குர்ஆன் எவ்வளவு விளங்கி வைத்திருந்தார்கள், மனப்பாடம் செய்து மட்டுமல்ல, ஒரு வசனம் எப்ப இறக்கப்பட்டுச்சு, எப்படி இறக்கப்பட்டு, எத்தனையோ வசனங்கள். நீங்க ஒரு கருத்து சொல்லுவீங்க, உண்மையிலே அந்த கருத்து குர்ஆனுக்கு கிடையவே கிடையாது. அதனுடைய இறக்கப்பட்ட வரலாறு பாத்தீங்கன்னு சொன்னா, தப்சீர் பாடத்துல உட்காந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அதெல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் உறுதி செஞ்சு இது சஹீஹான ஹதீஸ் தான் முடிவு செஞ்சு வச்சுட்டாங்க. பின்னாடி வந்த நீங்கள் உங்களுடைய அறிவை அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப புரிதலுக்கு ஏற்ப மாற்றுவதா, அல்லது அவர்கள் புரிந்து சரியான தொடர்தான் என்று உறுதி செய்யப்பட்டதை என் புரிதலுக்கு ஒத்து வரவில்லை என்று கூறி மறுப்பதா? அப்படி மறுத்தீங்கன்னா தீன்ல ஒவ்வொருவரும் மறுக்க ஆரம்பித்து விடுவார். அதை முன்னாடி நம்ம சொன்னோம், உங்களுக்கு புரிகிற ஹதீஸ் உங்களுக்கு ஏத்துக்கிற ஹதீஸ் பரேலவிக்கு ஏத்துக்க மாட்டேங்குது. நீங்க சொல்ற ஹதீஸ் தரிக்கால உள்ளவன் மறுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், முடிச்சுக்கிறேன். சின்ன உதாரணம் சொல்றேன், சூரா அன்ஃபால் சூரா அன்ஃபால் 17வது வசனம். இந்த வசனத்தை பாருங்க, ஃபலம் தத்ருஹு வலக்கின் அல்லாஹ் கத்தலஹு வமா ரமைத இத் ரமைத வலக்கின் அல்லாஹ் ரமா. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சஹாபாக்கள் நபி எல்லாரையும் பார்த்து இந்த பதில்ல கொல்லப்பட்டாங்கல்ல, நீங்கள் கொல்லவில்லை, அல்லாஹ் இவர்களை கொன்றான். மண்ணை எரிஞ்சாங்களா ரசூலுல்லா? நபியே நீங்கள் எரியவில்லை, எரிந்த போது அல்லாஹ் எரிந்தான். இதை வைத்துக் கொண்டுதான் சூஃபி கொள்கையில உள்ளவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தான் ரசூலுங்கிறாங்க, ரசூல் தான் அல்லாங்கிறாங்க. குரான் நேரடியா இருக்கு, நபியே எரிந்த போது நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தான் சொல்லிட்டு. அதே போல சூரத்துல் ஃபத்ஹல நபியே அவர்கள் பையத்து செய்து கொடுத்தது அல்லாஹ்விடத்திலே. சூரா ஃபத்ஹல 10வது வசனம், உங்களிடத்தில் பைய செய்தவர்கள் அவர்கள் பைய செய்ததெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பைய செய்தது, அல்லாஹ்வுடைய கரம் அவர்களது கையின் மேலே இருந்தது. இதை வச்சுக்கிட்டு சூஃபிகள் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் ஒண்ணுதான், அல்லாஹ் தான் ரசூலுடைய உருவத்தில் இருந்தான் சொல்லிட்டு. சரியா சொல்லுங்க, இதை நீங்க ஏன் மறுக்கிறீங்க? அப்ப புகாரியுடைய ஹதீஸ் சூஃபிகள் சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாஹ் ஹதீஸ் புதுசு. ஒரு அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் நபிலான வணக்கங்களை கொண்டு, ஹத்தா குன ஸமஅஹு அல்லதீ யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கக்கூடிய காதாக மாறிவிடுகிறேன், வ பஸரஹு அல்லதீ யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக மாறிவிடுகிறேன், வ யதஹு அல்லதீ யப்துஷு பிஹா, அவன் பிடிக்கக்கூடிய கையாக மாறிவிடுகிறேன், வ ரிஜ்லஹு அல்லதீ யம்ஷி பிஹா, அவன் நடக்கக்கூடிய காலாக மாறிவிடுகிறேன். இதை வச்சுக்கொண்டு சூஃபியாக்கள் சொல்றாங்க, நீங்கள திக்ர செஞ்சு திக்ர செஞ்சு இபாத் செஞ்சு இபாத் செஞ்சு கடைசியில நீங்கள அல்லாஹ்வா மாறிடலான்னு சொல்லிட்டு. ஒத்துக்குங்க முடியுமா? அப்படியே அப்ப ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். தாங்க எதுவும் சொல்ல வந்தீங்க? வார்த்தைகளுடைய அடிப்படைகள் மறுக்கிறது, கருத்துக்களை மறுக்கிறது, அவங்க விளக்கம் சொல்றதா? அது நம்ம தெரிஞ்சுக்க அவசியம். என்ன சொல்றாங்கன்னா, அரபியில இது ஒரு வழக்கம் என்னன்னு சொல்றது அவ்வளவுதான், மற்றபடி இதுக்கு அர்த்தம் வைக்கணும்னா அவசியம் இல்லைங்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப குரான் இவங்களே தப்சீர்ல அவங்க தர்ஜுமால பின்னாடி எழுதியிருக்கிறாங்க, அல்லாஹ் எந்த ஒரு வார்த்தையும் வீணாக சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹும் கஃபூர் ரஹீம்னு இருக்கு அப்படின்னு குரான்ல பல இடத்துல இருக்கு. அப்ப ஏன் பல இடங்கள்ல இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம்னு அல்லாஹ் சொன்னான், இன்னும் பல இடங்கள்ல இன்னல்லாஹ் ஹுவல் கஃபூர் ரஹீம், இன்னும் பல இடங்கள்ல ஹுவல நாம சேர்ந்து இன்னல்லாஹ் லஹுவல் கஃபூர் ரஹீம். அப்ப எங்கெல்லாம் அல்லாஹ் வார்த்தைகளில் வித்தியாசம் காட்டுகின்றானோ அங்கே அர்த்தங்களிலும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அரபி மொழியினுடைய அந்த அர்த்த அதாவது அடிப்படையில் நம்ம விளக்கம் சொல்வதாக இருந்தால், மொழியையாவது குறைஞ்சபட்சம் ஆழமா படிக்கிறோம், அந்த மொழி சம்பந்தப்பட்ட நூல்களையாவது ஆராயணும். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு எப்படியோ அரபி தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. எங்களுக்கு வந்து இப்ப அரபி பார்க்கும்போதே எங்களுக்கு புரிஞ்சிருது, நாங்க விளங்கிக்கிறோம். இதை தவிர குரானுக்காக எழுதப்பட்ட எந்த விரிவுரையையும் அவங்க அவங்களுடைய டிக்ளரேஷன் சொல்றேன் நான், தப்சீரி புழக்கத்தீர் குருத்துமி தபரி அதே போல அரபி அகராதி மொழி இதை எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில சொல்றாங்க குப்பன் சொல்லி. அப்ப இனி அவங்களுடைய என்ன மார்க்கத்தை நீங்க பார்க்க போறீங்க, எதிர்பார்க்க போறீங்க? புரியுதா? குறைஞ்சபட்சம் மொழின்னு வந்தா மொழி சம்பந்தப்பட்ட நூலையாவது ஏற்றுக்கணும், அகராதியாவது ஏற்றுக்கணும். எதையுமே ஏற்றுக்க மாட்டோம் நாங்க, எங்களுடைய பார்வையில எல்லாமே குப்பை. அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு எதை வைத்து மார்க்கத்தை அவர்களிடத்தில் பேசுவது? அப்ப என்ன, உலகமே எங்களுடைய அறிவுல புசுத்த ஆரம்பிக்கணும், அப்பதான் எல்லாமே நேர்வழியில் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கடைசி நிலைப்பாடு நல்லா பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது உள்ளங்களிலே நேர்வழியை நினைத்திருக்க செய்வானாக. உள்ளங்களிலே கோணலோ சந்தேகமோ குழப்பமோ ஏற்படுவதிலிருந்து பாதுகாத்து அல்வானாக.